வணக்கம் நேர்களே. இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7 வெள்ளிக்கிழமை, தமிழிற்கு பராபவ வருடம் ஆடி மாதம் 22, இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் 1448 ஆண்டு சஃபர் மாதம் 23. வளர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியின் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில், உண்மை வாய்மை மெய்மை என மனம் வாக்கு காயத்தால் பொய்யின்றி இருக்க வேண்டும், இவற்றுள் வாய்மை எனப்படுவது பொய் பேசாதிருத்தல் என்பதனை விளக்கும் திருக்குறளின் 30 அதிகாரமான வாய்மை என்னும் அதிகாரத்தின் 7 குறள். வாய்மையை மிக வலியுறுத்தும் விதம் இது: பொய்மையை இடைவிடாது கடைபிடித்தால் பிற அறங்களை செய்யவே இல்லை என்றாலும் நன்மை விளையும், எல்லா அறங்களும் பொய்மை போகும் வழியிலே தொடருமாதலால் இங்கனம் கூறினார். பொய்மை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று என்கிறார் திருவள்ளுவர். பாம்பின் நஞ்சுக்கு தேனின் சுவையை ஏற்றி பருகக் கொடுப்பதைப் போன்றது பொய் கூறுதல். நஞ்சு உயிரை போக்கும், பொய் அறிவை போக்கும், அறிவாளியும் ஏமாறி விடுகின்றானே. பல்வேறு ஆசைகளால் சிறுமைப்பட்டு பல பல பொய்களை கூறுவது இன்று தண்ணீர் பட்டபாடு. பொய்யான செய்திகளை பரப்புவது பாராளுமன்றம் முதல் இன்று நண்பர்கள் வரை எல்லா பரிமாணங்களிலும் சர்வசாதாரணம். விஞ்ஞான சோதனை சாலையில் காற்றை வெளியில் எடுத்துவிட்டு மூடி வைக்கும் குழாய்கள் உண்டு, அதனால் காற்று இல்லாத இடம் இல்லை. பொது வழியில் சேர்த்த பணத்தில் சிறிதை சிலர் அறங்களுக்கு செலவு செய்வர், தம்மை உபகாரிகளாக உலகத்திற்கு காட்டிக்கொள்வர், சமுதாயத்தில் நன்றாக ஊன்றிக்கொண்டு பாராட்டும் பாதுகாப்பும் பெற்று தமது பொய் வழியை தொடர்ந்து நடத்தும் நாடகம் இதே. சமுதாயத்தின் செல்வமும் நன்மையும் இதனால் கொள்ளையடிக்கப்படுகின்றன. இவர்களை யார் நன்மை செய்ய சொன்னார்கள்? இவர்கள் பொய்யாமையை கடைப்பிடித்தாலே சமுதாயம் நன்மை அடையுமே. நேர்மை வழி கடினம், பொய் வழி எளிது. பொய் சொல்லாமல் இருந்தால் தொல்லைதான், துன்பம்தான், அதை தாங்கிக் கொள்ள மன வலிமை வேண்டும். செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டால் கௌரவம் போய்விடும், அவமானப்பட வேண்டும், தண்டனையை ஏற்றுக்கொள்ள நேரிடும். இதற்கெல்லாம் அஞ்சக்கூடாது. ஒரு முறை இரண்டு முறை பொய் சொல்லாமல் இருந்து பிறகு அந்த நல்ல பழக்கத்தை கைவிடுவர் சிலர். அவர்கள் பணமும் வசதியும் பொய்ப்புகழுமே நோக்கமாக உடையவர். நேர்வழியில் தோல்வியை சந்திக்க நேர்ந்தால் அதை கைவிட்டு விடுகின்றனர். ஏதோ ஒரு காரணத்தால் குற்றம் செய்ய முடிவு செய்பவன் அதை மறைக்காமல் சொல்ல நேரும் என்பதற்கு அஞ்சினால் குற்றம் செய்யும் எண்ணத்தை கைவிடுவான். அவன் உண்மையை மதிப்பதால் நம்புவதால் வேறு அறம் எதுவும் செய்ய வேண்டாம். உண்மை ஒன்றினால் மட்டுமே நன்மை அடைவான். அவன் நன்மை அடைவது ஒரு புறம் இருக்கட்டும், சமுதாயம் நன்மை அடையும். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 30 அதிகாரமான வாய்மை என்னும் அதிகாரத்தின் 7 குறள். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
வணக்கம் இனிய நேயர்களே. வாரந்தோறும் ஒலிபரப்பாகும் இந்த இனிமையான நிகழ்ச்சியில் இன்றைய தினம் பதறாத காரியம் சிதறாது என்பதனை விளக்க கடந்த வாரம் நச்சிந்தனை பகுதியில் பாலர் கதையொன்று கேட்டு சிந்தித்தோம். இந்த வாரமும் அதே கருத்து புலப்பட வரலாற்று சம்பவம் ஒன்று அறிந்து கொள்வோம் வாருங்கள். உலகத்தையே ஜெயிக்க நினைத்த பிரான்ஸ் நாட்டு மாவீரன் நெப்போலியன் கடைசி காலத்தில் பிரிட்டனிடம் தோல்வியடைந்தார். தோல்வியடைந்த நெப்போலியனை பிரிட்டிஷ் இராணுவம் சிறைப்பிடித்து ஆப்பிரிக்காவில் உள்ள தனிச்சிறையொன்றில் அடைத்து வைத்தது. சிறையில் மன உளைச்சலில் அவரின் கடைசி காலம் கழிந்தது. அவரை பார்க்க அந்த வேளையில் அங்கே வந்த அவரது நண்பர் ஒருவர் அவரிடம் ஒரு சதுரங்க அட்டையை கொடுத்து, இது உங்களின் சிந்தனையை செயற்பட வைக்கும், தனிமையை போக்கும் என்று கூறிவிட்டு சென்றார். ஆனால் சிறைப்படுத்தி விட்டார்களே என்ற மன உளைச்சலில் இருந்த மாவீரனுக்கு சிந்தனை செயற்படாமல் அந்த சதுரங்க அட்டை மீது கவனம் செல்லவில்லை. சிறிது காலத்தில் அவர் இறந்தும் போனார். பிற்காலத்தில் பிரான்ஸ் அருங்காட்சியகம் மாவீரன் நெப்போலியனிடம் இருந்த சதுரங்க அட்டையை ஏலம் விட ஆய்வு செய்த போது, அந்த அட்டையின் நடுப்பகுதியில் சிறிய அளவில் ஒரு குறிப்பு இருந்தது. அதில் அந்த சிறைச்சாலையில் இருந்து தப்பித்து செல்வதற்கான வழி குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அவரின் மன உளைச்சலும் பதற்றமும் அவரின் சிந்தனையை செயற்படாமல் ஆக்கி வைத்தது. அவர் தப்பித்து செல்லும் வழியை மூடி மறைத்து விட்டது. நேர்களே, உறுதியான சீமெந்து தரையையும் மரப்பட்டியையும் தன் கூர்மையான பற்களாலும் நகங்களாலும் குடைந்து ஓட்டை போடும் எலி, அதே மரத்தால் செய்யப்பட்ட எலிப்பொறியில் சிக்கிக்கொண்டால் அதற்கு ஏற்படும் மன உளைச்சலும் பதற்றமும் அந்த எலிப்பொறியை உடைக்கும் வழியை விட்டுவிட்டு அந்த பொறியின் பின்னால் இருக்கும் கம்பிக்குள் சிக்கிக்கொண்டு மனிதர்களிடம் மாட்டிக்கொள்கிறது. மாவீரனுக்கும் சரி, சாதாரண எலிக்கும் சரி, பதற்றமும் மன உளைச்சலும் அவர்களின் சிந்தனையை செயற்படுத்தாமல் வைத்து முன்னேற்றத்திற்கான வழியை அடைத்து விடுகிறது. மனிதர்களின் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கும் காரணம் மன உளைச்சல்தான் என்று இன்று மனோதத்துவ நிபுணர்கள் அனைவரும் கூறுகின்றனர். எனவே பதறாமல் இருந்து காரியத்தையும் சிதறாமல் செய்து முடிப்போம். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக சங்கடாபுரம் நிகழ்ச்சியில் வருவது இளம் தலைவர் நிகழ்ச்சி. நமது இளம் தலைவர்களின் தமிழார்வத்தை ஊக்குவிப்பதற்காக சங்கடாபுரம் நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அனைத்து சுரர்களையும் சங்கடாபுரத்தின் சார்பில் வரவேற்கின்றோம். இன்றைய இளந்தலைவர் நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்க திரு ரமேஷ், திருமதி துஷாரா ரமேஷ் தம்பதியினரின் மகளான செல்வி விதுஷா ரமேஷின் பதிவு ஒன்று.
சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். இளந்தளிர் நிகழ்ச்சிக்காக உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவிருப்பது சமயோகித யுத்தியால் தப்பி சென்ற நாய். ஒரு காட்டில் காட்டு நாய் ஒன்று சுத்தி திரிந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறுத்தை புலி தன்னை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருப்பதை அந்த காட்டு நாய் பார்த்தது. நாயை பிடித்து தின்ன வேண்டும் என்பதுதான் சிறுத்தை புலியின் நோக்கம். எப்படி அதனிடமிருந்து தப்பி செல்வது என்பதுதான் காட்டு நாயின் கவலை. ஓடி செல்வதால் பயனில்லை. ஏனென்றால் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் சிறுத்தை புலியின் அளவுக்கு காட்டு நாயால் வேகமாக ஓட முடியாது. எனவே காட்டு நாய் உடனே மிக வேகமாக யோசிக்க தொடங்கியது. அருகில் சில எலும்புகள் கிடந்தன. அவற்றை பார்த்ததும் உடனே அந்த காட்டு நாய்க்கு ஒரு யோசனை பிறந்தது. சிறுத்தை புலியின் பக்கம் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு கீழே அமர்ந்து அந்த எலும்புகளை மென்று தின்பது போல் கடிக்க ஆரம்பித்தது. சிறுத்தை புலி அருகில் வந்து தன் மீது பாய்வதற்கு தயாராகும் போது காட்டு நாய் உரத்த குரலில் சொன்னது, இப்போது நான் தின்று முடித்த சிறுத்தை புலியும் மிகவும் சுவையாக இருந்தது. அக்கம் பக்கத்தில் வேறு சிறுத்தை புலி கிடைக்குமா என்று தேடி பார்க்க வேண்டும் என்றது. இதை கேட்டதும் பயந்து போய் சிறுத்தை புலி அப்படியே ஸ்தம்பித்து சிலை போல் நின்றது. இந்த காட்டு நாய் சிறுத்தை புலிகளையே கொன்று தின்று விட்டதே, அப்படியானால் எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். இதனிடம் அகப்படாமல் தப்பி சென்று விட வேண்டும் என்று நினைத்து ஓசைப்படாமல் பின்னோக்கி சென்ற இந்த சிறுத்தை புலி புகாருக்குள் மறைந்து விட்டது. அருகில் இருந்த ஒரு மரத்தின் மீது உட்கார்ந்து இருந்த ஒரு குரங்கு நடந்தவையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தது. தனக்கு தெரிந்த தகவல்களை சிறுத்தை புலியிடம் பகிர்ந்து கொண்டு சிறுத்தை புலியுடன் பேரம் பேசி தனக்கு பாதுகாப்பு தேடலாம் என்று அந்த குரங்கு கருதியது. எனவே சிறுத்தை புலியின் பின்தொடர்ந்து அந்த குரங்கு வேகமாக ஓடி சென்றது. காட்டு நாயும் இதை கவனித்தது. ஏதோ சதி நடக்கின்றது என்பதை புரிந்து கொண்டது. குரங்கு சிறுத்தை புலியிடம் சென்று காட்டு நாய் சிறுத்தை புலியை எப்படி ஏமாற்றியது என்று முழு விவரங்களையும் சொன்னது. சிறுத்தை புலிக்கு தாங்க முடியாத கோபமும் ஆத்திரமும் வந்தது. அந்த காட்டு நாய் என்னையே ஏமாற்றலாம் என்று நினைக்கின்றதா? அதற்கு மறக்க முடியாத பாடத்தை புகட்டுகின்றேன். இந்த காட்டில் யார் யாரை கொன்று தின்பார்கள் என்பதை காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு, குரங்கே வா, என் முதுகில் ஏறி உட்காரு, இரண்டு பேரும் அந்த காட்டு நாயை பிடிக்கலாம் என்றது. குரங்கு சிறுத்தை புலியின் முதுகில் ஏறி உட்கார்ந்தது. இரண்டும் நாயை நோக்கி சென்றன. சிறுத்தையும் குரங்கும் சேர்ந்து வருவதை காட்டு நாய் பார்த்தது. இந்த திருட்டு குரங்கு என்னை இப்படி ஆபத்தில் மாட்டிவிட்டதே, இப்போது என்ன செய்வது என்று காட்டு நாய் ஜோசித்தது. அப்படி ஜோசித்ததே தவிர அதற்காக அந்த காட்டு நாய் பயந்து ஓடவில்லை. அந்த சிறுத்தையையும் குரங்கையும் பார்க்காத மாதிரி நடித்து அவைகளுக்கு தன் முதுகை காட்டிக்கொன்று தரையில் அமர்ந்தது. அவை அருகில் நெருங்கியதும் அந்த காட்டு நாய் உரத்த குரலில் சொன்னது, இந்த போக்கிரி குரங்கு எங்கேயோ போய் தொலைந்தது. அதனை நம்பவே முடியாது. நான் இன்னொரு சிறுத்தை புலியை சாப்பிடுவதற்கு பிடித்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்பி அரை மணி நேரமாகிவிட்டது. இன்னும் அந்த குரங்கை காணுமே என்றது. காட்டு நாய் சொன்னதை கேட்ட சிறுத்தை புலி தன் கோபம் முழுவதையும் குரங்கின் மேல் திருப்பி அதனை கடித்து குதறி தின்றுவிட்டது. நீதி. வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரலாம், ஆபத்துக்கள் வரலாம். பிரச்சனைகளை நேருக்கு நேர் சந்தியுங்கள், வெல்லலாம். நன்றி.
விதுஷா ரமேஷின் அந்த பதிவினை தொடர்ந்து வருவது மதியரசு சுமதி, மதியரசு தம்பதியினரின் மகனான சுதன் மதியரசின் சிறு பதிவு ஒன்று.
சங்கநாதன் நேயர்களுக்கு வணக்கம். மாபெரும் தியாகம். நாகப்பூர் என்னும் ஊரில் கமலாம்பாள் என்னும் கைம்பெண் வாழ்ந்து வந்தார். அவருக்கு கண்ணம்மா என்ற மகள் இருந்தார். அவ்வூரில் ஒரு முறை கொடும் வறட்சி உண்டானது. கமலாம்பாள் மிகவும் ஏழை. தன் மகளை பார்த்து, மகளே, நான் மிகவும் துரதிர்ஷ்டசாலி, என்னால் உனக்கு உணவு அளிக்க முடியவில்லை, நீ மிகவும் பலவீனமாக இருக்கிறாய் என்று வருந்தினார். மகள், அம்மா, நான் உன்னை பற்றி வருந்துகிறேன். நீ ஒரு பிடி உணவேனும் கடந்த பல நாட்களாக உணவில்லை. நான் வெளியே சென்று யாரிடமாவது கேட்டு உணவு கொண்டு வருகிறேன் என்றார். கண்ணம்மா ஒரு வீட்டில் முன் நின்று உணவுக்காக வேண்டினார். மணிக்கும், எங்களிடம் அதிகமாக உணவேதும் இல்லை, வேறெங்காவது முயற்சி செய் என்று அந்த இல்லால் கூறினார். இதே பதில் ஊரில் உள்ள எல்லா வீடுகளில் இருந்தும் வந்தது. ஏமாற்றத்துடன் வருத்தத்துடன் அவள் வீடு திரும்பினாள். வழியில் கிழவி ஒருவர் ரொட்டி சுட்டுக் கொண்டிருப்பதை கண்டார். அவரிடம் சென்று, தாயே, பசியால் எங்கள் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, நீங்கள் ரொட்டியை எங்களுக்கு அளித்து உதவ முடியுமா என்று கேட்டார். அவர் ரொட்டியை கொடுத்தார். கண்ணம்மா அதை வாங்கிய பின், என் தாயும் பசியால் வாடுகிறார், அவர் கடந்த சில நாட்களாக உணவருந்தவில்லை, தயவு செய்து மற்றொரு ரொட்டியை தந்தால் நான் மிகவும் கடன்பட்டிருப்பேன் என்றார். கேழவி மற்றொரு ரொட்டி துண்டை அளித்தார். கண்ணம்மா வீடு திரும்பும் வழியில் நாய் ஒன்று உணவுக்காக ஏங்குவதை கண்டார். என்னை போல் நாய் யாரிடமும் உணவு கேட்க முடியாது, அது தன் ஏக்கத்தை கண்ணால் மட்டுமே காட்ட முடியும் என்று நினைத்து இரக்கம் மேலோங்க ஒரு ரொட்டி தொண்டை அதற்கு தந்தார். கண்ணம்மா வீடு திரும்பினார். கமலாம்பாள், உணவு கிடைத்ததா என்று கேட்டார். கண்ணம்மா நடந்ததை கூறினார். தாயும் தன் மகள் செய்கைக்கு மகிழ்ந்தார். வாயில்லா ஜீவன்களிடம் பணிவு கொள்வது மிக சிறந்த குணம், இருக்கும் ஒரு தொண்டை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்றார் தாய். அந்நேரம் சிறுமி ஒருத்தி வந்து, தாயே, நான் பசியால் மிகவும் வாடுகிறேன், சாப்பிட ஏதாவது கொடுங்கள் என்றார். என்னிடம் உள்ள ரொட்டி துண்டை அந்த சிறுமிக்கு தருகிறேன் என்று தாய் ரொட்டி துண்டை தந்தார். கண்ணம்மா அவள் அந்த சிறிய ரொட்டி துண்டை பசியை போக்கிக் கொள்வது எப்படி, நானும் என் பங்கு ரொட்டியை தருகிறேன் என்று தன் உணவையும் கொடுத்து விட்டாள். அச்சிறுமி அவ்விரண்டு ரொட்டி துண்டுகளையும் வாங்கி கொண்டு சென்று விட்டாள். மிகவும் சோர்ந்து பலவீனமடைந்தால் தாயும் மகளும் படுத்து உறங்கி விட்டார்கள். அன்றிரவு அவர் கனவில் தாயார் தோன்றி, கமலாம்பாவே, பல நாட்களாக உனக்கும் உன் மகளுக்கும் உணவே இல்லை, பசியின் கொடுமையால் வாடினீர்கள். உங்களுக்கு கிடைத்த உணவை நாய்க்கும் சிறுமிக்கும் தண்டிவிட்டீர்கள். உங்கள் கருணை உள்ளம் போற்றுக் கூறியது. உங்கள் வாழ்நாள் முழுவதும் முழு ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்புடனும் வாழ்வீர்கள் என்று கூறி மறைந்தார். காலை விழுந்தெழுந்த பார்த்தால் அவர்களின் குடிசை மிக பெரிய மாளிகையாக இருந்ததை பார்த்து வியப்புற்றார்கள். மழையும் பெய்ய தொடங்கியது. வறட்சி மறைந்தது. ஊரில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சி விட்டார்கள். நல்லார் ஒருவர் உளரே, அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று இந்த கதை முடிகிறது. நன்றி.
வணக்கம். எனது பெயர் சுரேஷ்குமார் சௌரியன். எனது பாடசாலை மட்மமே முதலைக்குடா மகாவித்தியாலயம். இப்பொழுது நான் உங்கள் முன்னிலையில் கூறலாம் என எடுத்துக்கொண்ட விடயம் சத்குரு சிவயோக சுவாமிகளின் சிந்தனை. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, ஒன்றுக்கும் அச்சப்படாதே. உனது உயர்வான ஆத்மா உனக்கு வழிகாட்டும், உன்னை பேணி காப்பாற்றும். உலகம் முழுவதும் உன்னை கவனமாக பேணும். உனக்காக நீ வேலை செய், உனக்கு நீயே பொறுப்பாளி. உனக்கு உண்மை விளங்கும் வரை நீ கவனமாக இருத்தல் வேண்டும். உன்னை நீ ஒவ்வொரு நாளும் சோதித்துக் கொள்ள வேண்டும். உனது மனம், வாக்கு, காயம் மூன்றையும் சுத்தமாக வைத்துக்கொள். உனக்கு உண்மை விளங்கிவிட்டால் நீ உலகத்தவர் போல வாழலாம், ஆடலாம், பாடலாம். அந்த நிலைக்கு வந்தவின் நீ உனது செயல்களுக்கு பொறுப்பாக மாட்டாய். செய்பவனும் செய்யப்படுவதும் ஒன்றே என்பதை நீ அறிவாய். நன்றி.
சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
ஆக்லாந்து பொது நூலகத்தில் தமிழ் புத்தகம் படிக்க வாரீர். வீட்டுக்கு வெளிச்சம் தருவது சாளரம். அதேபோன்று அறிவுக்கு வெளிச்சம் தருகின்ற சாளரங்களே புத்தகங்களாகும். மொழியில் புலமை பெறுவதற்கு புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். புதிய சொற்களை அறிய வாசிப்பு உதவுகின்றது. சொல்லின் பொருளை சரியான முறையில் பயன்படுத்தவும் வழிகாட்டுகின்றது. வாசிப்பதன் மூலம் பொது அறிவையும் வளர்த்து கொள்ளலாம். நமது வாசிப்புக்கு உதவும் வகையில் ஆக்லாந்து பொது நூலகம் அதிக எண்ணிக்கையான தமிழ் நூல்களை வைத்திருக்கின்றது. அவற்றை தொடர்ச்சியாக எடுத்து படித்து நாம் பயன்பெற வேண்டும். அத்துடன் தமிழ் நூல்களை படிப்போரின் எண்ணிக்கையை ஆக்லாந்து பொது நூலகத்துக்கு காட்ட வேண்டும். அதுவே அங்கு தமிழ் நூலகத்தை நூல்களை தொடர்ச்சியாக பேண வேண்டிய தேவையை நூலக நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தும். பன்மியூர், மவுண்ட் ரோஸ்கில் நூலகங்களிலேயே தமிழ் நூல்கள் உள்ளன. ஆனாலும் உங்களுக்கு அருகே உள்ள நூலகத்திலேயே நூல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நூலளவே ஆகும் நுண்ணறிவு என்பதற்கேற்ப நூல்களை வாசித்து அறிவை வளர்ப்போம். ஆக்லாந்து பொது நூலகத்திலேயே தமிழ் புத்தகம் படிக்கவாரீர். அத்துடன் இங்கு தமிழையும் வளர்ப்போம்.
SPS மற்றும் MAS MAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்த வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஆக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேயர்ஸ் இலக்கம் 9 ஆக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MAS MAV இந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0201-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SVS MAS MAV இலக்கம் 9 டயன் பிளேஸ், மனுக்கா சிட்டி, ஆக்லாந்து.
மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான உறவுகளே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன், மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பெல்மோரல், ஆக்லாந்து.
அடுத்ததாக சங்கநாதம் நிகழ்ச்சியில் தமிழமுதம். தமிழமுதம் நிகழ்ச்சியில் இன்று சிட்னியில் இருந்து கலந்து கொள்கிறார் பிரபல எழுத்தாளரான மாத்தளை சோமு அவர்கள்.
மூல மந்திரமே அன்பு. உலகம் இயங்க அன்பு வேண்டும் என்று புறநானூரும் மற்ற சங்க இலக்கியங்களும் திருக்குறளும் ஆணித்தரமாக சொல்லி வைத்துள்ளன. ஆனால் நடைமுறையில் மனிதரின் வாழ்க்கையில் வாழ்வு இயங்க என்ன வேண்டும் என்பதில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. செல்வம் படைத்தவனுடன் வாழ்வு இயங்க என்ன வேண்டும் என்று கேட்டால் பணம் வேண்டும் என்பான். அதிகாரத்தில் உள்ளவன் பதவி வேண்டும் என்பான். ஆனால் பணமும் பதவியும் மனிதனுக்கு நிம்மதி வந்திருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பணம் இல்லாதவனும் பதவி இல்லாதவனும் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறார்கள். வீதியில விதியை அமைத்துக் கொண்டவர்கள் கூட வாழ்கிறார்கள். ஒரு நேர உணவில் கூட மனிதன் உலகில் வாழ்கிறான். முள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் உறவு இழந்தவர்களும் ஆழி பேரல் யாசைக்கு இழந்தவர்களும் இன்றும் வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை என்ன? அணுகுணர் வெடித்ததனால் அழிவை கண்ட ஜப்பானியர் துணிவு கொண்டு எழுந்து நின்றது எவ்வாறு? இவை யாவற்றுக்கு அடிப்படையாக இருப்பது அன்பு என்ற ஒரு பக்தியாகும். அன்பு மனித வாழ்வின் அடிப்படை. அந்த அன்பினால்தான் மனித வாழ்வை இயங்குகிறது. உலகம் முழுதும் ஞானிகளும் அறிஞர்களும் ஆன்மீகவாதிகளும் மனிதர்களும் போதித்தது அன்புதான். மனிதரின் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் தொடர்புடைய இந்த அன்பை இந்த உலகத்தில் ஒரு உடைமை என்று பதிவு செய்து முதன் முதலில் சொன்னது திருக்குறளே ஆகும். அன்புடைமை என்ற பெயரில் அது அறியாமே வருகிறது. காணி, பூமி, வீடு, மனை, பொன், பொருள் என்பன உடைமை என சொல்லப்படுகிறது. இவையாவும் மனித வாழ்வில் புற உறுப்புகளோடு சேர்ந்தவையாகும். ஆனால் புற உறுப்புகளோடு சேராத அன்பை ஒரு உடைமை என்று சொன்னது சரியானதா என்பதை மனித வாழ்வில் ஆராயும் போது புரியும். இதனை துணிவுடன் சொன்னவர் திருவள்ளுவர். உலகப்பந்தில் பல்வேறு நாடுகளின் பல்வேறு அரசியல் கொள்கைகளுக்கேற்ப உருவான சட்டத்தில் வாழ்கிற மக்கள் எல்லோரிடமும் எவரிடமும் கொள்ளையடிக்க முடியாத அன்புடைமை மக்களிடம் இருப்பதால் தான் மனித வாழ்வு இயங்குகிறது. அன்புடை இருக்கிறது, மனிதர்களின் வாழ்வை எவரும் சிதைக்க முடியாது என்கிறார்கள். ஹிட்லரின் சர்வாத கொடுங்கோன்மை அகதியிலான யூதர்களை அன்புடைமை அழிக்கவில்லை. அமெரிக்கா வியட்நாமில் போர் செய்த போதும் வியட்நாம் மக்களின் அன்புடைமை அழியவில்லை. போரினாலோ சர்வாத ஆட்சியாலோ அன்புடைமை அழிந்ததாக வரலாறு இல்லை. ஒரு பக்கம் செல்வத்தை கொட்டி குவித்து செவ்வாய்க்கு வெண்கோள் ஏவப்படுகிற போதும் இன்னொரு பக்கம் வெட்ட முடியாத செல்வத்தினால் அன்றாடம் துன்புறம் கோடான கோடி மக்கள் வாழ்வது அவர்களிடையே இருக்கும் அன்புடைமையினால்தான். இந்த அன்பு உயிருக்கும் உடம்பிற்கும் உறவாக அமைந்துள்ளது. அதுபோல நமக்கும் நம் வாழ்விற்கும் உறவாக திகழ வேண்டியது அன்பே ஆகும். இதனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் அன்போடு ஏந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு என்போடு ஏந்த தொடர்பு என்ற குரலில் அன்பு கிழக்கண வகுத்தது போன்று அன்பு என்றால் என்னவென்று புரிவது போல் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அன்பு மனிதனை அடையாளப்படுத்துகிற உணர்வு. அது உள்ளத்திலிருந்து உருவாக வேண்டும். உள்ளத்தின் உள்ளுறு உறுப்பு அன்பே ஆகும். அத்தகைய அன்பு இல்லாதவருக்கு உடம்பின் புறத்து உறுப்புகளான கைகால் வாய் போன்றவை என்ன நன்மை செய்ய முடியும்? இதனை புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை பகத்துறுப்பு அன்பிலருக்கு என்ற குரல் ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் சொல்வது சொல்லப்படுகிறது. அன்பு உள்ளத்தில் உருவாக வேண்டும். அன்பு உருவாகாத போது என்ன செய்யும்? வாய் எதை பேசும்? கால் எங்கு நடக்கும்? துயரற்ற நண்பரை தேடி இன்மொழி பேசி பொருள் கொடுத்து ஆதரவு கொடுக்க அன்பு இருக்க வேண்டும் உள்ளத்திலே. அன்புதான் உயிர்களை இயக்குகிறது. வறுமையில வட்டத்தோடு வாழ்கிற தாய் கூட அன்பின் உந்துதலில் தன் முளைப்பால் குழந்தைக்கு பால் ஊட்டுகிறாள். கணவன் மறுவியில் துவைக்கிற போது கூட மனைவி கணவனே உலகம் என வாழ்கிறார். அன்புதான் வாழ்க்கை. அன்பு இல்லாத உடல் வெறும் தோல் பொருத்திய உடல் என்கிறது திருக்குறள். அன்பின் வழியது உயிர்நிலை, அது எல்லாருக்கும் என்பது தோல் பொருத்த உடம்பு. அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிருள்ள உடம்பாகும். அன்பில்லாதவர் உடல் வெறும் உடலே. வெறும் உடலில் அன்பு இருக்குமா என்ன? அன்பு இல்லாதவர் எல்லாமே இந்த உலகமே தமக்கு உரியதென்றார். ஆனால் அன்புடையவர் மற்றவர்களுக்கு உதவி செய்துவிட்டு தேவைப்படுமேனால் தமது உடலையும் கொடுத்துவிட்டார். இதனை அன்பு இலர் எல்லாமே தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு என்ற குறளில் மிக ஆழமாக சொல்கிறார் திருவள்ளுவர். கலித்தொகை நெய்தல் களியில் அன்பு எனப்படுவது தன் கிளை சிறாமை என்று சொல்லப்பட்ட வரிகள் சுற்றத்தாரை கெடுக்காதிருத்தல் என புலவர் நல்லுந்துவனார் சொல்கிறார். கெடுதல் செய்வது அன்புக்கு எதிரானது. மனிதனுக்கு, மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, மரங்களுக்கு என்ன என இன்னும் பல உயிரினங்களுக்கு தானாக கெடுதல் செய்வது அன்புக்கு எதிரானது. அன்பு என்பது மனிதர்களை மட்டுமல்ல உலகத்தையே நேசிப்பது. ஆகவேதான் மகாகவி பாரதி காக்கை குருவி எங்கள் சாதி என்றான். அவன் காக்கை குருவி போன்ற பறவைகள் மீது அன்பு காட்டினான். அன்பை நேசித்தவர்கள் வறுமை உறுகிற போது தமது அன்பை கைவிட மாட்டார்கள். அன்பில்லாதவர்கள் வறுமை அடைகிற போது தளர்ந்து நலிந்து போவார்கள். அன்பு துன்பத்தை தாங்கும் ஒரு சக்தி, துணிவை காட்டும் ஒரு சக்தி. அந்த அன்பு இருக்கிற மனிதன் அன்பை நேசிக்க மனிதன் உலகில் எந்த துன்பத்தையும் தாண்டி நட்பான். காலம் கடந்தாவது உலகம் அன்பானவர்கள் பாதையை திறக்கும். மேலும் அரசியல் கல்வி ஆன்மீக என எத்துறைகளாலும் அத்துறைகளில் வெற்றியடைய அன்புதான் மூலமந்திரமாக இருக்கிறது. கல்வியில் வெற்றியடைய அன்பு வேண்டும். குடும்பத்தில் நிம்மதிக்கு அன்பு தேவை. அரசு நல்லாட்சி செய்ய மக்கள் மீதான அன்பு வேண்டும். ஏன், இறைவனை தொழக்கூட தேவையானது அன்புதான். ஆகவே அன்பே உலகம், உலகமே அன்பின் பிடியில் தான் மனித வாழ்க்கை இயங்குகிறது. நன்றி.
கூத்து என்றால் வெறும் ஆட்டமோ நாடகமோ அல்ல. அது தமிழரின் வாழ்வும் மொழியும் சிரிப்பும் கண்ணீரும் சேர்ந்து ஒரு உயிருள்ள மேடை. தமிழரின் வாழ்விலும் அது கலந்த ஒன்று. என்ன கூத்து இது என்று பேச கேட்டிருக்கிறோம். மேடையில் மட்டுமல்ல, நாளாந்த வாழ்வில் நம்மை சுற்றியும் பல கூத்துகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். சங்கநாதன் நிகழ்ச்சியில் கூத்து பற்றிய ஒரு நூலை நண்பர் வரதராஜன் வாசித்து தரவிருக்கிறார். பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு எழுதிய கூத்தே உன் பெண்மை முகம் அழகு என்ற நூலை அவர் வாசித்தளிக்கிறார். கேட்போமா நேயர்களே?
கூத்தே உன் பெண்மை அழகு. சங்காரம் என்னும் வடமொழி கூத்து பிறந்தது பற்றி கடந்த வாரம் குறிப்பிட்டிருந்தேன். முதல் முதலில் மக்கள் போராட்டம் பற்றி கூறிய மட்டக்களப்பு வடமொழி கூத்து இதுவன்றே நான் நினைக்கின்றேன். இது படச்சட்ட மேடையில் 1998 கொழும்பு லுமினி அரங்கில் மேடையேறியது. இதில் பங்கு கொண்டோர் மரபு வழி கூத்து கலைஞர்கள். இவர்களில் பலர் வட்டக்கலரியில் விடிய விடிய கூத்தாடியவர்கள். இதில் மட்டக்களப்பின் சகல சாதியிலிருந்தும் கூத்து கலைஞர்கள் கலந்து கொண்டனர். அது அன்று ஓர் பெரிய விடயமாகும். அவர்களில் பலர் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள், சிலர் அனுதாபிகள். எனவே இது பெரிய அரிய கரிய சாத்தியமாயிற்று. ஒரு வகையில் நான் ஏற்கனவே கூறியபடி மட்டக்களப்பிலே கிராமங்களில் சாதி அமைப்பை கட்டி காத்த வடமொழி கூத்து இங்கே சாதி அமைப்புக்கு எதிராக குரல் தருகிறது. சாதி கலந்து ஆட வைக்கிறது, சாதி இறக்கனை சாய்க்கிறது. கொழும்பிலே லுமினி அரங்கில் 1969 இது மேடையேறிய போது இதற்கு கிடைத்த பெருமளவிலான மக்கள் ஆதரவு என்னை இத்திசையில் மேலும் தள்ளியது. இதே காலத்தில் தான் யாழ்ப்பாணத்தில் நெல்லியடி அம்பலத்தாடியில் கந்தன் கருணை நாடகத்தை காத்தான் கூத்து வடிவில் தயாரித்துக் கொண்டிருந்தனர். மக்கள் கலையான காத்தான் கூத்தினை எடுத்து புது கருத்துக்களை அதில் புகுத்தியிருந்தனர் அவர்கள். கோவிலுக்குள் புக உரிமையின்றி கோவிலுக்கு வெளியே தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்ட பொதுமக்களிடம் தன் சக்தி வேலை கொடுத்து கதவுகளை உடைத்துக் கொண்டு உள்ளே செல்லுங்கள் என்கிறார் முருகன். கந்தபெருமான் தந்த வேல் ஆயுதம் கையில் தாங்கி வாயில் காத்து நிற்கும் நவீன அசுரர்களை எதிர்கொள்ள ஆயுததாரிகளாக கோவிலின் உள் நுழைய ஆவேசமாக போகின்றனர் பொதுமக்கள். காத்தான் கூத்தினை போராட்ட கலை வடிவமாக்கிய நாடகம் அது. இது மேடியேறியது 14/4/1974. இதன் மூலவர் இளைய பத்மநாதன். அவர் இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் வாழ்கிறார். அவர் அங்கு யாழ்ப்பாண காத்தான் கூத்தை எடுத்து புதிய புனைய கிழக்கில் நாம் வடமொழி கூத்தை எடுத்து புதியன புனைந்து கொண்டிருந்தோம். ஒரே காலத்தில் வடக்கிலும் கிழக்கிலும் இது நடந்தேறியுள்ளமையை அன்றைய கால உலக உள்நாட்டு அரசியல் சமூக பின்னணியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1978 யாழ்ப்பாணம் சென்று விடுகிறேன். அங்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடந்த நாட்டார் கலைகள் ஆய்வு கருத்தரங்கில் மட்டக்களப்பு கூத்துக்களின் சமூக அடித்தளம் எனும் பொருளில் ஓர் கட்டுரை சமர்ப்பித்தேன். அதில் நான் மட்டக்களப்பில் ஆடப்படும் கூத்துக்களின் சாதி அடிப்படையையும் அக்கூத்துக்களின் பிற்போக்கான கருத்தியல்களையும் கூறி அக்கருத்தியல்களுக்கு மாறாக புதிய கருத்தியல்களில் அது மாற்றப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தேன். மட்டக்களப்பு கூத்துக்கள் பற்றி அறிஞர் பலர் முன்னர் எழுதியிருப்பினும் கூத்தின் சமூக அடித்தளம் பற்றி கூறியதும் கூத்தின் உள்ளடக்கம் மாற்றப்பட வேண்டியதும் அவசியம் என எழுதப்பட்ட முதல் கட்டுரை அதுவென நினைக்கின்றேன். அதனையே எனது கலாநிதி பட்ட ஆய்வாக விரிக்கும்படி பேராசிரியர் கைலாசபதி ஆலோசனை கூறினார். அவர் அப்போது பல்கலைக்கழக தலைவராக இருந்ததுடன் எனது PhD ஆய்வுக்கான மேற்பார்வையாளராகவும் இருந்தார். அவருடனான தொடர்ந்த உரையாடல் வழிகாட்டல் எனது கூத்து பயணத்தில் பல புதிய திசைகளை திறந்துவிட்டன. கூத்தே உன் பன்மை அழகு அடுத்த வாரம் தொடரும்.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சங்கத்துடன் நான் மர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
never miss your favorite shows again. Click on to